அன்பான குழந்தைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான திருக்குறள் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இதை கேட்டதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவை பெருமைப்பட வைக்கணும்னு நினைப்பீங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற குறள் மக்கட்பேறு என்கிற அதிகாரத்தில் இருக்கிற 69வது குறள். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க? ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும். ஒரு அம்மாக்கு அவங்க குழந்தைய பெற்றெடுக்கிறப்போ கிடைச்ச சந்தோஷத்தை விட எது அதிகமா இருக்குமா? தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன்னுடைய மகனை பிறர் அறிவொழுக்கங்களில் சிறந்தவன், சிறந்த அறிவாளி அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவனை பெற்றெடுத்த பொழுது அவங்க அடைச்ச மகிழ்ச்சியை விட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம். சரி, இதுக்கான ஒரு கதை சொல்கிறேன், கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு ஊரில் முத்தையா மணிமேகலை அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப பணக்காரங்களாம், ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையாம். பல கோயில்களுக்கு போய் பல மருத்துவர்களை பார்த்து 10 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சான். அப்போ அவங்க அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குழந்தைக்கு செல்வம் அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப செல்லமாக வளர்த்துனாங்க. ரொம்ப செல்லமாக வளர்த்துனா என்ன ஆகும்? அவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டானா? ஒழுங்காக பள்ளிக்கு போக மாட்டானா? ஒழுங்காக படிக்க மாட்டானா? எப்போ பாரு அடம் பிடிச்சி அழுது எது வேணுமோ அது வாங்குறவான். மணிமேகல் அம்மாவை என்ன நினச்சாங்க? ஒரே பையன், பல வருஷம் கழித்து பிறந்திருக்கான், அதனால் அவனை எதுவுமே சொல்லாமல் கண்டிக்கவே கண்டிக்காமல் ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. அவன் கேட்குறப்போலாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வளர வளர சில மோசமான நண்பர்கள்னால பல கெட்ட பழக்கங்களை பறிச்சுக்கிட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் இவன் தொல்லை தாங்காமல் தினமும் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா நல்ல பையனை பெற்றோமே, இப்படி மோசமாக ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு அறிவுரை சொன்னாங்க. ஆனால் அவன் நின்று கூட அந்த அவங்க பேச்சை கேட்குறதா இல்லை. சரி, அவனுக்கு அவன்கிட்ட நம்மளோட தொழிலை ஒப்படைப்போம், அப்போவாவது அவனுக்கு பொறுப்பு வரும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு ஒரு நாள் செல்வத்தை கூப்பிட்டு, மகனே எங்களுக்கு ரொம்ப வயசாகிருச்சுப்பா, நாங்கள் மன நிம்மதிக்காக கொஞ்சம் வருஷம் காசிக்கு போயிட்டு வரோம். நம்ம தொழிலை சிறப்பாக செஞ்சு நம்ம கடையை இன்னும் பெருசாக்கி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கணக்கு கூட சரியாக பார்க்க தெரியாத செல்வத்தை எல்லாரும் சுலபமாக ஏமாத்திட்டாங்க. ஏமாந்தவன் அவன் காது கேட்கவே செல்வம் சரியான முட்டா பைய அப்படின்னு சொல்லி ஏளனமாக சிரிச்சிட்டு போயிட்டாங்க. தொழில் நஷ்டத்தில் நலிஞ்சு போச்சு. அவனோட காசு குறைய குறைய அவனோட நண்பர்களும் காணாமல் போயிட்டாங்க. அவனோட அப்பா இளம் வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்கின கடை கொஞ்ச மாசத்துலேயே கடனில் தத்தளிச்சு கையை விட்டு போயிடுச்சு. கையில் ஒரு காசு இல்லாமல் செல்வம் அவமானப்பட்டு நின்னான். அப்போ அவனுக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. அம்மா அப்பா திருப்பி வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்வோம், என்ன செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான். 2-3 நாளாக சாப்பிடாம வெயிலில் நடந்து நடந்து ஏதோ ஒரு ஊர் வழியாக போய்கிட்டு இருக்கப்போ அப்படியே சுருண்டு மயங்கி விழுந்துட்டான். நல்ல வேளை அப்போது ஒரு குரு அவனோட ஆசிரியர்களோட அந்த வழியாக வந்தாங்க. அவனுக்கு உணவு தண்ணீர்லாம் கொடுத்து அவங்களோட கூட்டிகிட்டு போனாங்க. தன்னோட கதையை கண்ணீரோடு சொன்னால் செல்வம். அதை அமைதியாக கேட்டு குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், மகனே உன் கண்ணீரை நீ தவறை உணர்ந்து விட்டாய், திருந்தி விட்டாய் என்பதை உணர்த்துகிறது. எந்த ஒரு மனிதனும் தவறு செய்வது இயல்பே. அந்த தவறிலிருந்து அவன் பாடத்தை கற்றுக்கொண்டு மனம் திருந்தி வாழும்போதுதான் மனிதன் ஞானியாகிறான் அப்படின்னு சொல்லி குரு செல்வத்தை தன்னோட சீடனாக ஏற்றுக்கிட்டாங்களாம். செல்வம் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் படிச்சுட்டு பக்குவம் அடைஞ்சிட்டான். குருவே வியக்கிற அளவுக்கு சிறந்த மாணவனாக இருந்தான். ஒரு நாள் குரு அவனை செல்வத்தை கூப்பிட்டு, நீ படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. செல்வம் அதே ஊரில் தங்கி தன்னை போலவே சின்ன வயசுலேயே படிக்காமல் சுற்றி திரிகிற பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அறிவுரை கொடுத்து திருத்தி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தான். அதனால் அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்துட்டு செல்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தான் செல்வம். அதனால் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லா மக்களும் அவனை ரொம்ப பாராட்டினாங்க. இதுக்கிடையில் காசிக்கு போனவங்க அம்மா அப்பா ஊருக்கு திரும்பி வந்து மகனை காணோமேனு ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. அவனை தேடி ஒவ்வொரு ஊராக அலைஞ்சாங்க. கடைசியில் செல்வம் தங்கியிருக்க ஊருக்கே வந்து சேர்ந்தாங்க. சோர்வாக இருக்கும் அந்த தம்பதியினரை பார்த்த அந்த ஊர் பெரியவர் ஒருவர், ஐயா அம்மா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எங்கள் ஊரில் ஒரு ஆசான் இருக்கார், ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் உதவுவார், அவரை போய் பாருங்க, நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னாங்க. முத்தையாவும் மணிமேகலையும் அவர் சொன்ன விலாசத்துக்கு போனப்போ இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. செல்வமும் அவங்களோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஒருத்தர் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் வடித்தாங்களாம். ஊர் மக்கள் எல்லாரும் கூடி செல்வத்தோட அம்மா அப்பாவை பார்த்து வணங்கினாங்களாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சான்றோனை பெற்றெடுத்துருக்கீங்களே, அது நீங்கள் செஞ்ச பாக்கியம், நீங்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு பாராட்டினாங்களாம். அதை கேட்ட முத்தையாவும் மணிமேகலையும் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்களாம். அவனை பெத்தப்போ 10 வருஷம் கழித்து செல்வத்தை பெத்தப்போ கூட அவ்வளோ சந்தோஷப்படலையாம். அவங்க வந்துட்டு மற்றவங்கெல்லாம் தன்னோட மகனை சான்றோன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்ட முத்தையாவும் மணிமேகலையும் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என்ன குழந்தைகளா, கதை பிடிச்சிருந்துச்சா? நிச்சயமாக நம்ம அம்மா அப்பா நாம் பிறந்தப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களே பெருமைப்படும்படி பிறர் நம்மளை போற்றப்போ தான் அவங்க நம்ம பிறந்தப்போ எவ்வளோ ஆனந்தம் அடைஞ்சாங்களோ அதை விட ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் நம்ம நல்ல பிள்ளைங்களாக வளரணும். நம்ம அம்மா அப்பா பெருமைப்படும்படி நம்ம சிறந்த பிள்ளைங்களாக வாழணும். சரிங்களா? சீக்கிரமே இன்னொரு திருக்குறள் கதையோடு சந்திப்போம். அது வரைக்கும் நன்றியுடன் விடைபெறுவது ஆதிலா நபின்.